கோவிட் 19 வைரஸ் பரவல் காரணமாக தடைப்பட்டிருக்கும் மாணவர்களின் கல்வி நிலையினை கருத்தில் கொண்டு ஓவா சமூக வானொலி வழங்கும் ஓவா குருகுலம் கல்வி நிகழ்ச்சி தொடர். கல்வி மறுசீரமைப்பு, திறந்த பல்கலைக்கழகம், தொலைக்கல்வி அபிவிருத்தி அமைச்சு மற்றும் ஓவா மாகாண கல்வி அமைச்சு இணைந்து ஓவா மாகாண கல்வி திணைக்களத்தின் நெறிப்படுத்தலின் கீழ் தரம் 5-11 வரையான மாணவர்களுக்கான ஓவா குருகுலம் கல்வி நிகழ்ச்சி தொடர் ஓவா சமூக வானொலியில் ஒலிபரப்பு செய்யப்பட்டு வருகின்றது. இவ்வருடம் டிசம்பர் மாதம் 31 தேதி வரையான காலப்பகுதியில் திங்கள், செவ்வாய், வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் 7:15 முதல் 10:15 வரை FM 97.6 வரிசையில் ஓவா குருகுலம் கல்வி நிகழ்ச்சி தொடரினை நீங்கள் கேட்கலாம்.
வணக்கம் மாணவர்களே, ஊவா குருகுலம் நிகழ்ச்சியில் இன்று தரம் 6 வரலாறு பாடத்தை கற்பிக்கும் நான் ஹப்புத்தலை தமிழ் மத்திய கல்லூரியின் ஆசிரியரான சுப்பிரமணியம் தர்மசீலன். வாருங்கள் மாணவர்களே, பாடத்திற்குள் செல்லலாம். இன்று நாங்கள் உங்களுக்கு கற்பிக்க இருக்கிற பாடம் உலகின் புராதன நாகரிகங்கள் எனும் பாடத்தை தான் உங்களுக்கு கற்பிக்க இருக்கிறேன். இந்த பாடம் தற்போதுள்ள தொல்லியல் தரவுகளின் அடிப்படையில் நாகரீகம் அப்படின்னா என்ன அப்படிங்கறத முதலாவது நம்ம விளங்கிக் கொள்ளணும். இந்த பாடத்தின் தலைப்பை முதலில் விளங்கிக் கொள்ளுதல் அவசியமாகும். உலகின் புராதன நாகரீகங்கள், உலகம் மிகவும் பரந்துபட்ட ஒரு விஷயம். இந்த விடயத்துல புராதன காலத்துல காணப்பட்ட நாகரீகங்கள் என்றால் என்ன அப்படிங்கிற விஷயத்தான் நாங்க பார்க்க போறோம். அப்ப நாகரீகத்துக்கு என்று தனியொரு தொட்டில் கிடையாது. பல நாகரீகங்கள் இணையாக வளர்ச்சி அடைந்து காணப்படுகிறது. இவற்றுள் மொசபத்தேமியாவையும் பண்டைய எகிப்தையும் உள்ளடக்கிய பகுதியே மிக பழையது என நம்பப்படுகிறது. இந்தியாவின் சிந்து கங்கை சமவெளி பகுதி, சீனாவின் மஞ்சள் ஆற்று பகுதி போன்ற பெரிய ஆற்று பள்ளத்தாக்கு பகுதிகளில் வாழ்ந்த பண்பாடுகள் மத்தியிலும் பிற நாகரிகங்கள் தோற்றம் பெற்றிருக்கிறது. அண்மை கிழக்கினதும் கிழக்காசியாவினதும் தொடர்கால நாகரிகங்களிடையே எந்த அளவுக்கு செல்வாக்குகள் இருந்தன என்பது தொடர்பில் முரண்பட்ட கருத்துக்கள் காணப்படுகின்றன. அப்ப முற்காலத்தில் ஆரம்பத்தில் வானரமாக இருந்த போதிலும் காலம் செல்ல செல்ல மனிதன் படிப்படியாக முன்னேற்றம் அடைந்தான். வேட்டையாடி இடத்திற்கிடம் அலைந்து திரிந்து உணவு தேடி தனது வாழ்க்கையை அமைத்துக் கொண்ட அவன் பிற்காலத்தில் விவசாயத்தில் ஈடுபட தொடங்கிய முறையை முன்னைய பாடத்தில் நீங்கள் கற்றிருப்பீர்கள். நகரங்களை அமைத்து அவற்றில் வாழ ஆரம்பித்த பின்னரே மனித முன்னேற்றத்தின் உயர்நிலையை அவனால் அடைய முடிந்தது. எழுத்துக்களை, பணப்பரிமாற்றம் போன்ற முக்கிய நிகழ்வுகள் இக்காலகட்டத்தில் ஏற்பட்டதால் அது மனித நாகரீக வளர்ச்சி எனப்பட்டது. இந்த பாடத்தை நீங்க கற்கும் போது இயற்கைக்கு உரிய மிருகமாக மனிதன் விளங்கிய போதிலும் ஏனைய மிருகங்களிலிருந்து அவன் வேறுபடுவது ஏன் என்பதற்கான காரணங்கள் இந்த பாடத்தை கற்று முடிக்கும் போது உங்களுக்கு தெரிய வரும். அதாவது முற்காலத்தில் மனிதன் வானரமாக இருந்து வேட்டையாட ஆரம்பிச்சிருக்கிறான். எந்த நாளும் வேட்டையாடியே சாப்பிட முடியாது அப்படிங்கிற ஒரு நிலை வரும்போது அதுக்கு மாற்று வழியை யோசிக்கிறான், சிந்திக்க ஆரம்பிக்கிறான். அதுல இருந்தா மிருகம்ங்கிற ஒரு துணிப்பொருள் இருந்து அவன் வேறுபடுகிறான். மாணவர்களை இலகுவாக நீங்க விளங்கிக் கொள்ளலாம் இந்த வரலாறு பாடத்தை. அதாவது ஒரு பாடத்தை எடுத்தவுடன், நான் முன்னைய நிகழ்வுகளிலும் கூறியிருக்கிறேன், ஒரு பாடத்தை எடுத்தவுடனே அந்த பாடத்துக்கு கீழே உள்ள அறிமுகத்தை கட்டாயம் வாசிங்க. அதுக்கு அடுத்து இந்த பாடத்துக்கு கீழே உள்ள சிறிய தலைப்புகள் ஒவ்வொன்றையும் வாசிக்க வேண்டும். வாசித்து முடிச்சவுடனே இறுதியாக இந்த பாடத்தின் சாராம்சம் பற்றி சொல்லப்பட்டிருக்கும். அந்த சாராம்சத்தையும் வாசித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமேல் செயற்பாடுகள் ஒவ்வொன்றாக செய்ய ஆரம்பிங்கள். ஒவ்வொரு பந்தியையும் வாசிக்கும் போது அதை சரியாக விளங்கி உங்களுக்கு அந்த பந்தியில என்ன விடயம் தோற்றம் பெறுகிறதோ அதை குறிப்பாக எழுதி கொள்ளுங்கள். எழுதும் போது அந்த பந்தியில உள்ள முக்கியமான விஷயம் உங்களுடைய ஞாபகத்துக்கு வரும். அடுத்தது ஒரு வினா என்னும் போது தரம் 6 தான் அந்த வரலாறு பாடம் தோற்றம் பெறுகிறது. முதல்ல இருந்து ஆரம்பிக்குது. தர மாறல ஆரம்பிக்குது. இதற்கு முன்ன நீ வரலாறுன்னு ஒரு தனியான பாட அழகை நீங்க தெரிவு செய்து படித்திருக்க மாட்டீங்க. ஆகவே உலகின்ற புராதன நாகரிகங்கிற பாடத்தை இலகுவாக கற்றுக்கொள்வதற்கான சில நுட்ப முறைகளையும் உங்களுக்கு நான் வழங்க காத்திருக்கிறேன். இப்ப உலகின் புராதன நாகரிகங்கள் அப்படிங்கிற பாடத்துல நாகரிகம் என்றால் என்ன, முதலாவது வினா என்ன நாகரிகம்லாம் சொல்றாங்க, புதுசா இருக்கு அப்படின்னு தரம் ஆறுல உட்கார்ந்துருக்கும் போது உங்களுக்கு தோற்றம் பெறும். நாகரிகம் சொல்றாங்க, நானும் தரம் ஆறுல படிக்கும் போது இப்படித்தான் இருந்தேன். சரியா, இப்ப இலகுவாக விளங்கிக் கொள்வதற்கான சில நுட்ப முறைகள் நான் உங்களுக்கு சொல்லித்தரோம். இப்ப நாகரிகம் என்றால் முதல்ல தலைப்பை விளங்கிக் கொள்ளுதல் அவசியம். இப்ப உலகின் புராதன நாகரிகங்கள், இதில் நாகரிகம் என்றால் என்ன, முதலாவது வினா மக்கள் ஒன்று கூடி வாழ்வதற்கான பழக்க வழக்கங்களையும் செயல்முறைகளையும் அறிவின் துணை கொண்டு உருவாக்கி கொள்ளப்படும் ஒன்றே நாகரிகமாக. இதுல முக்கியமான விஷயம் சொல்றாங்க என்னன்னு கேட்டா, மக்கள் ஒன்று கூடி வாழ்வதற்கான பழக்க வழக்கங்களையும் செயல்முறைகளையும் அறிவின் துணை கொண்டு, கல்வி அங்கே முன்னிலைப்படுத்துறாங்க, அறிவின் துணை கொண்டு உருவாக்கி கொள்ளப்படும் ஒன்றே நாகரிகம் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. நாகரிகத்துக்கு பல்வேறு வரைவிலக்கணங்கள் காணப்படுகின்ற போதிலும் முறையான ஒரு வரைவிலக்கணமாக இதை நம்ம சொல்லலாம். இப்ப நாகரிகம் அப்படின்னா என்னன்னு பார்த்திருக்கோம், மக்கள்லாம் ஒன்று கூடி இருக்கிறாங்க. அப்போ நீ ஒரு கிராமத்துல வாழ்வீங்க, அந்த கிராமத்துல உள்ள மக்கள் எல்லாம் ஒன்று கூடி வாழ்வதற்கான பழக்க வழக்கங்கள், பழக்க வழக்கங்களை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, செயல்முறைகள் இப்படித்தான் வாழணும் இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிற செயல்முறைகளையும் அறிவின் துணை கொண்டு நல்லா யோசிச்சு முடிவெடுத்திருக்காங்களா, சரியா யோசிச்சு முடிவெடுத்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட சம்பிரதாயங்கள் எல்லாத்தையும் என்னன்னு சொல்றாங்க, நாகரிகங்கள்னு சொல்றாங்க. இப்ப உங்க ஊர்ல ஒரு நாகரிகம் ஒன்று காணப்படும். இப்ப நீங்க வந்து மொசபத்தி அமைக்கும் போக தேவையில்ல, சிந்து வலிக்கும் போக தேவையில்ல, சீனாவுண்ட நாகரிகங்களுக்கு போக தேவையில்ல, உங்களுடைய ஊரை ஒரு நாகரிக தொட்டிலாக நினைத்து கொண்டு கற்பனை செய்து கொண்டு இந்த பாடத்தை நீங்க கற்றுக்கொள்ளலாம். இப்ப முற்காலத்துல நம்ம சொல்லியிருந்தோம், வானரமாக இருந்த மனிதன் கூட்டமாக வாழ ஆரம்பிச்சிருக்கான். இந்த பாடத்தின் தொடர்ச்சி அப்படிங்கும் போது வந்து வேறு பாடங்கள்ல காணப்படுது. அப்ப அவன் என்ன செய்யறான், கூட்டமா வாழ்றான். கூட்டமா வாழும்போது அவன் என்ன செய்யறான், வேட்டையாடி உணவு சேகரிக்கிறான், மரங்களே பழங்களை சாப்பிடுறான். இப்படியே போகும்போது இந்த உணவு தேவை வந்து அதிகரிக்க ஆரம்பிச்ச உடனே என்ன செய்யறாங்க, தனித்தனியாக பிரிந்து என்ன செய்யறாங்க, எந்த நாளும் வேட்டையாட முடியாது, உடல் ஒத்துழைக்காது. இதன் காரணமாக நம்ம என்ன செய்வோம், விவசாயம் செய்வோம். அப்படின்னா விவசாயத்துக்கு தேவையான வளமான மண் எங்க இருக்கு அப்படின்னு பாக்குறான், நீர் வசதியை எதிர்பார்க்கறான். இது இரண்டும் இருக்கிற ஆற்று பள்ளத்தாக்குகளை தான் வந்து நாகரிகத்தின் தொட்டிலாக அவன் தெரிவு செய்யறான் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இதுல மனிதன் மிக பழங்காலம் தொடக்கம் கிராமங்களை அமைக்கிறான். அப்ப அங்கனைக்கு இந்த ஒரு கிராமங்கள்லாம் தோற்றம் பெறுது. கிராமங்களை அமைத்து அவற்றின் வாழ்வதற்கு பழகிய முறையை வந்து நீங்க ஏற்கனவே படிச்சிருப்பீங்க, ஆதி மனிதன்கிற ஒரு பாடத்துல படிச்சுக்கொண்டோம். சரியா, நீண்ட காலமாக அவ்வாறு கிராமத்தில் வாழ்ந்த மனிதர்கள் நாளுக்கு நாள் மேலும் முன்னேறினர். ஒவ்வொரு நாளும் ஒரு நாளை ஃப்ரெஷ்ஷா ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க, புதுசா இருக்கணும். அப்ப ஒரு நாள் படிக்கிற பாடம் அடுத்த நாள் உங்களுக்கு கற்றுக்கொள்வதற்கு உங்களுக்கு உங்களுக்குள்ள உணர்வு ஒண்ணு வரணும், நாங்க படிக்கணும் அப்படிங்கிற உணர்வு. அதை வந்து நீங்களா உருவாக்கி கொள்றது, அது யாராலையும் உருவாக்க முடியாது. உங்களுடைய மனச்சிந்தனையின் மாற்றம் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்ப விவசாயம் செய்தாலும் மந்தை வளர்த்தாலும் சில கிராமவாசிகள் செல்வந்தர்களா மாறியிருக்காங்களாம், சில கிராமத்தவர்களுக்கு செழிப்பற்ற எளிதில் நீரை பெற முடியாத நிலங்களில் பயிர் செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டது. இப்ப உங்க ஊர்ல நீர் வசதி குறைந்த பிரதேசங்கள் காணப்படும், செல்வந்தர்கள் காணப்படுவாங்க, அந்த மாதிரி யோசிச்சுக்கொள்ளலாம். கிடைக்காமையினால இவங்க என்ன செய்யறாங்க, வாழ்க்கையை நடாத்தி செல்வது கடினமாக இருக்கிறது. இதனால் அவர்கள் வந்து கிராமத்தில் ஏழைகளாக கணிக்கப்பட்டனர். இதன் மூலம் சமுதாயத்தில் ஏழை பணக்காரன் என்ற இரண்டு பிரிவுகள் தோற்றம் பெற பலி வகுத்தது. இந்த பாடத்தில் காலப்போக்கில் செல்வந்தர்களும் அவர்களது உறவினர்களும் கிராமத்தை விட்டு பிரிந்து வாழ ஆரம்பிக்கிறாங்க. பணம் கொஞ்சம் கையில் வந்தோன்னே அவனுடைய மனநிலை, வாழ்க்கை முறை, பழக்க வழக்கங்கள் எல்லாமே மாற்றமடைய ஆரம்பிக்கிறது. மண் குடிசைகளுக்கு பதிலாக கல்வீர்கள், நம்மளும் பாருங்க, கொஞ்சம் காசு பணம் வந்தோன்னே வீடை வந்து மோடிஃபைட் பண்றாங்க, அதை அழகுப்படுத்தும் சில நடவடிக்கைகள். இப்ப உங்களை நீங்க மாறிக்கொள்வீங்க, உங்களுடைய உடை நடை பாவனை எல்லாமே மாறிக்கொள்ளும். இதுவும் ஒரு நாகரிகம். அப்படின்னு கூட சொல்லலாம். அங்கு நன்கு அமைக்கப்பட்ட பாதைகள் அகலில், அப்ப நீங்க சின்ன வயசுல பார்த்ததுக்கும் இப்ப பாக்குறதுக்கும் நிறைய மாற்றங்கள் உங்க ஊர்லயோ உங்களுக்கு நீங்க பாக்குற இடங்கள்லயோ கண்டிருப்பீங்க. இப்ப அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நாகரிகங்கள் அப்படின்னு சொல்றாங்க. சமய வழிபாட்டுகளுக்கு பொருத்தமான வழிபாட்டு தலங்கள் என்பனவும் உருவாக்கப்பட்டுச்சாம். இவற்றை உங்க கிராமத்திலையும் காணப்படும் சமய வழிபாட்டு தலங்கள் ஒவ்வொரு சமயத்துக்கும் பொதுவானதாகவும் நிறைய புதுசா என்னென்ன வந்திருக்கு அப்படின்னு யோசிங்க. அந்த மாதிரியான விடயங்கள்லாம் தோற்றம் பெறுது. இவற்றை உள்ளடக்கிய இடங்கள் நகரங்கள் எனப்பட்டன. அவ்வாறான நகரங்களில் வாழ ஆரம்பித்த செல்வந்த கிராமவாசிகள் அது முதல் நகரவாசிகள் என்ற பெயரால் அறிமுகமானார்கள். அதன் பின்னர் அவர்கள் விவசாயம் செய்யவும் இல்லை, மிருகங்களை வளர்க்கவும் இல்லை. அதாவது பணம் வந்துருச்சு, பணக்காரன் ஆயிட்டாங்க, அவங்க அந்த வேலையெல்லாம் செய்யல. அதுக்கு பதிலாக தமக்கு சொந்தமான இடங்களில் கிராமவாசிகளை கொண்டு விவசாயம் செய்வித்தனர். அதாவது அவர்களை கொண்டு வேலை செய்ய வைக்கிறாங்க. எனினும் விளைச்சலில் பெரும்பகுதி நகரங்களில் வாழ்ந்தவர்களால் சொந்தமாக்கி கொள்ளப்பட்டன. நாகரீகம் என்பது அவ்வாறான நகரத்தையும் அங்கு வாழ்ந்தோர் அவர்கள் வாழ்ந்த விதம் என்பவற்றையும் கூறுவதாங்க. அப்ப நாகரீகங்கிறது சிம்பிளா உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அதாவது நாகரீகம் என்பது அவ்வாறான நகரத்துல அங்கு வாழ்ந்தோர் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை முறை பற்றிய ஒரு விடயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாகரீகத்தின் இயல்புகள் இரண்டாவதா ஒரு வினாவுனு இதுல கேட்கலாம். நாகரீகம் எவ்வாறான இயல்புகளை கொண்டிருந்தது அப்படின்னா, விவசாயம் செய்தல், வியாபாரம் செய்தல், நகரங்களை நிர்மாணித்தல் அல்லது நகரமயமாக்கல் அப்படின்னு சொல்லலாம். நிரந்தரமான வீடுகளில் வசித்தல். அப்ப ஏற்கனவே இடத்துக்கிடம் வாழ்ந்த மனிதன் நினைச்சிறான், இப்ப நிரந்தரமான வீடுகளை நோக்கி போறான். இப்ப மாணவர்களாகிய உங்களுக்கான முதலாவது வினா வழங்க போறேன். நாகரீகம் என்றால் என்ன அப்படிங்கறத உங்களுக்கு எவ்வாறு விளங்கியிருக்கோ அதை நீங்க விடையாக எழுதலாம். நாகரீகம் என்றால் என்ன? இந்த வினாவுக்கான விடைகளை வந்து நீங்கள் 0776-7747-823 என்கிற வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு நீங்க அனுப்பலாம். இது மட்டுமல்ல, இன்னும் உங்களுக்கு நிறைய வினாக்கள் தருவேன். எல்லா வினாக்களுக்குமான விடைகளையும் நீங்கள் எழுதி எங்களுக்கு அனுப்பலாம். இப்ப உலகில பல்வேறு பிரதேசங்களில் வாழ்ந்த மக்கள் பல்வேறு காலங்களில் தமது நாகரீகங்களை வளர்த்து கொண்டனர். இவற்றுள் புராதன நாகரீகங்களாக நம்ம சொல்ல வேண்டிய நாகரீகங்கள் ஞாபகம் வச்சுங்க, மொசபத்தேமியா, எகிப்து, சிந்து நதி, சீனா. நான்கு நாகரீகங்களை பத்தி தான் இந்த பாடங்கள்ல படிக்க போறீங்க. மொசபத்தேமிய நாகரீகம் அல்லது அதுக்கு இன்னொரு பேர் வந்து நாங்க சொல்லலாம் சுமேரியா நாகரீகம். இது பாட புத்தகத்துல இல்ல, இருந்தாலும் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். சுமேரியா நாகரிகம் அழைக்கப்படுறது மொசபத்தேமிய நாகரிகம். இந்த ஒவ்வொரு நாகரிகங்களையும் ஒரே சாட்ல போட்டு படிக்கலாம். அதுக்கான ஒரு வழிகாட்டல் ஆலோசனை உங்களுக்கு நான் சொல்லுவேன். இப்ப நம்ம முதல்ல பாடத்தை கற்றுக்கொண்டதுக்கு பிறகு அதுக்கான ஐடியாஸ் உங்களுக்கு சொல்லி தரப்போறேன். நான் உலகின் புராதன நாகரிகங்கள் அப்படிங்கும் போது மொசபத்தேமியா, எகிப்து நாகரிகம், சிந்து நதி நாகரிகம், சீனா நாகரிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆகிய நாகரிகங்கள் பற்றி இந்த பாடங்கள்ல படிக்கலாம். ஏ இங்க வந்து வாழ்ந்தவர்களால உற்பத்தி செய்யப்பட்ட பலவும் இன்று எமது வாழ்க்கைக்கு பயன் தரக்கூடியவைகளாக காணப்படுது. ஏற்கனவே ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி நம்ம இன்னைக்கு கற்றுக்கொள்ள போறோம். வட்டத்தில் 360 பாகை உண்டன கணித பாடத்துல நீங்க கற்றிருப்பீங்க. நிமிடம் ஒன்றில் 60 வினாடிகள் உண்டனவும் மனத்தியாளத்தில் 60 நிமிடங்கள் உண்டனவும் நாம் அறிவோம். இவ்வாறு எண்ணுவதற்கு நாம் பழகியவர்கள் வந்து மொசபத்தேமிய நாகரிக கணிதவியலாளர்களால் தான் உருவாக்கப்பட்டுச்சான். அப்ப பாத்துங்க, நீங்க ஒவ்வொரு முறையும் கடிகாரத்தை பார்க்கும் போது மொசபத்தேமிய நாகரிகம் வரணும், கணித பாடத்துல வட்டம் போடும் போதும் மொசபத்தேமிய நாகரிக கணிதவியலாளர்கள் உங்களுடைய ஞாபகத்துக்கு வரணும். அப்பதான் இந்த பாடம் இலகுவாக இருக்கும், ஒரு பாடத்துடன் நீந்ததாகவும் போகும். வெடிமருந்து, திசையறி கருவி, கடதாசி, அச்சியந்திரம் என்பன சீனர்களாலேயே முதன் முதலில் அறிமுகம் செய்யப்படும் சீனாவின் பொருட்கள். சீனாவின் பொருட்கள் இல்லாத நாடுகளே கிடையாது. வெடிமருந்து, திசையறி கருவி, கடதாசி, அச்சியந்திரம். இப்ப உங்களுடைய பாட புத்தகத்தை பார்க்கும் அதுவும் ஒரு கடதாசி தானே அப்படின்னு உங்களுடைய மனநிலை தோன்றும். அப்ப சீடர்கள் உங்களுடைய ஞாபகத்துக்கு வருவார்கள். முதல் முதலில் இறப்பர் பந்து மாயா நாகரிகத்துக்கு உரியவர்களாலேயே செய்யப்படும். மாயா நாகரிகம் அமெரிக்காவில் தோற்றம் பெற்றது. மாயன் நாட்காட்டி அப்படிங்கிறதெல்லாம் படிச்சிருப்பீங்க. நிறைய விடயங்கள் இருக்கு. உங்களுடைய வீட்டில் உள்ளவங்க உங்களுடைய வயதில் மூத்தவங்கள்ட்ட கேட்டு பாருங்க, மாயன் நாட்காட்டி என்றால் என்ன, அது என்ன விஷயம் சொல்றாங்க, அது எங்க இருந்து தோற்றம் பிடிச்சு, நிறைய விடயங்கள் தேடி கற்க வேண்டிய ஒரு விஷயம் இதுல இருக்கு. இறப்பர் எமக்கு பல வழிகளில் பயன்படுகிறது. நாம் அணியும் காலணிகளில் இறப்பர் பயன்படுத்தப்பட்டுள்ளது போன்று பாரிய விமானங்களின் சில்லுகளுக்கும் ரப்பர் பயன்படுத்தப்படுது. யோசிச்சு பாருங்க, இறப்பர் பயன்படுத்தப்படுது, நம்ம வீட்டில எவ்வளவு இறப்பர் பயன்பாட்டுள்ள பொருட்கள் காணப்படுது, நீங்க எவ்வளவு பொருட்கள் பயன்படுத்துறீங்க அப்படிங்க பார்க்கும்போது இறப்பரின் பயன்பாடு பற்றி நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். எண்ண வந்து எண்ணுவதற்கு, அதாவது எண் இலக்கங்களை எண்ணுவதற்கு முதல் முதலில் பழகிய நாகரிகம் வந்து மொசபத்தேமியா அல்லது சுமேரியா நாகரிகம் அப்படின்னு சொல்லலாம். கடதாசி, வெடிமருந்து, திசையறி கருவி போன்ற விஷயங்கள் வந்து அச்சுயந்திரம் என்பன சீனர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. இறப்பர் பந்து வந்து மாயன் நாகரிகத்துக்கு உரியது அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். சரியா, இறப்பர் வந்து எதுக்கு பயன்படுத்துறாங்க அப்படிங்கிற ஒரு பயன்பாட்டு ரீதியான விஷயம் இதுல சொல்லியிருந்தோம். காலணிகள் தயாரிப்பதற்கு, பாரிய விமான சுல்லுக்கு, வாகன சுல்லு, விளையாட்டு உபகரணங்கள் போன்றவற்றுக்கும் பயன்படுத்தப்படுகிறது. இப்ப நாங்க பார்க்க போறது வந்து நாகரிக பரம்பலும் உலகுக்கு உரித்தான கொடையும் அப்படிங்கிற தலைப்பு கீழே பார்க்க போறோம். மக்கள் ஆரம்பத்தில் கிராமங்களிலேயே வாழ்ந்தார்கள், பிற்காலத்தில் நகரங்களை அமைத்து அவற்றில் குடியிருக்க தொடங்கினர். நாகரிகம் என்பது நகரமும் அதில் வாழும் குறிப்பிடத்தக்க சனத்தொகை கொண்ட சமூகமும் ஆகும் அப்படின்னு படிச்சிருக்கோம். புராதன நாகரிகங்களில் வாழ்ந்த மக்கள் சமுதாயத்துக்கு பலவற்றை கொடையாக வழங்கியுள்ளனர் அப்படின்னு பார்க்கலாம். நாகரிகம் என்றால் என்ன என்பதனை விளங்கிக் கொள்வது வேண்டுமாயின் உலகில் உள்ள சில பழைய நாகரிகங்கள் பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ளுதல் அவசியமாகும். இதனால தான் மொசபத்தேமியா நாகரிகம், எகிப்திய நாகரிகம், சிந்து நதி நாகரிகம் என்பன பற்றி சுவையான தகவல்களை இன்னைக்கு நாங்க படிக்க போறோம். நாகரிகம் என்பது மனிதனின் முன்னேற்றத்தை தெளிவுபடுத்தும் மிக முக்கிய சந்தர்ப்பமாகும். புராதன காலத்தில் நாகரிகத்தை பற்றி சொல்றனா, அங்க வாழ்ந்தோர் புதியவைகளை கண்டுபிடித்து இன்று நாம் எளிதாக வாழ்வதற்கு வழிவகுத்த விதத்தை கற்றறிந்து கொள்வதுடன் புதியனவற்றை உருவாக்கி நாட்டிற்கு பணிபுரிய வேண்டும் என்பதையும் நீங்கள் வந்து கவனத்தில் கொள்ள வேண்டிய விடயமாக இருக்கிறது. இப்ப முதலாவதா பார்க்க போற நாகரிகம் மொசபத்தேமிய நாகரிகம். இப்ப ஒரு பாடத்தை படிக்கிறதுக்கு மூலம் மொசபத்தேமிய நாகரிகம் அப்படிங்கும் போது அது எவ்விடத்தில் அமைந்துள்ளது என்பதை நீங்க அறிஞ்சு கொள்ளணும். இதற்காக நீங்க உலக புற உருவ படத்தை எடுத்து என்ன செய்யலாம், மொசபத்தேமிய நாகரிகத்தை குறித்து கொள்ளலாம். மொசபத்தேமிய நாகரிகம் அப்படிங்கிறது வந்து யூப்ரட்டிஸ் தைக்ரிஸ் நதி பள்ளத்தாக்கில் வளர்ச்சி அடைந்த ஒரு நாகரிகமாகும். அப்பிரதேசம் வந்து தற்போது ஈராக் நாட்டினுள் அடங்குகிறது, ஈராக் நாடு. சரியா, மொசபத்தேமியா என்பதன் கருத்து இரு நதிகளுக்கு இடையே அமைந்துள்ள நாடு என்பதாகும். மேற்கூறப்பட்ட இரு நதிகளுக்கிடையே தான் மொசபத்தேமியா அமைந்துள்ள, அதாவது யூப்ரட்டிஸ் டைகிரிஸ் அப்படின்னு மொசபத்தேமியா ஞாபகம் வரணும், ஈராக் நாடு ஞாபகம் வரணும். இது காலப்பகுதி கிறிஸ்துக்கு முன் 3100 தொடக்கம் 2900 ஆகும். அதாவது இதுல வித்தியாசப்படும், கிறிஸ்துக்கு முன் அப்படிங்கும் போது ஆண்டுகள்ல வந்து அதிகளவான மாற்றங்கள், முன் 3100 2900 அப்படிங்கிற ஒரு மாற்றம் முன்னாங்க காணப்படும். இது நீ கிறிஸ்துக்கு முன் கிறிஸ்துக்கு பின் அப்படிங்கறத வரலாற்று மூலங்கிற முதலாவது பாடத்துல நீங்க கற்றுக்கொண்டிருப்பீங்க. சரியா, அதாவது இந்த நாகரிகம் நிலவிய காலப்பகுதி இற்றைக்கு 5000 ஆண்டுகளுக்கு முன்னராக காணப்பட்ட ஒரு நாகரிகமாக காணப்படுகிறது. மொசபத்தேமிய நாகரிகத்தில் அடங்கும் முக்கிய நகரங்கள் சூழ்ந்து வாழ்ந்த விவசாயிகள் விவசாயத்திலும் மிருக வளர்ப்பிலும் ஈடுபட்டனர். அப்பிரதேசங்களில் மழை குறைவாக காணப்பட்டுச்சு. ஈராக் பகுதியில மழை குறைவாக காணப்பட்டமையால் அவர்கள் ஆற்று நீரை கால்வாய்கள் மூலம் கொண்டு சென்று தமது பயிர் செய்கைக்கு பயன்படுத்தினர். பயிர் செய்கைக்கு தகுந்த விதத்தில் நிலத்தை தயார் செய்தனர். இதன் பொருட்டு மிருகங்களை பயன்படுத்தினர். மேலும் உலோகத்தால் செய்யப்பட்ட கலப்பை, கல்லால் செய்யப்பட்ட மண்வெட்டி என்பன பயன்படுத்தப்பட்டன. அங்கு பயிரிடப்பட்டவைகளில் தானியங்கள், பழங்கள், காய்கறிகள் என்பனவும் காணப்பட்டுச்சு. கோதுமை பார்லி என்பன அவர்களால் பயிரிடப்பட்ட முக்கியமான தானியங்களாகவும் காணப்பட்டிருக்கிறது. சரியா, இப்ப முதலாவது விஷயம் இந்த நாகரிகத்தின் பெயரை சொல்லணும், அந்த நாகரிகம் எந்த நதி பள்ளத்தாக்குல இருக்கு, அதோட காலப்பகுதி என்ன, எந்த நாட்டுல காணப்பட்டுச்சு, இதுல காணப்பட்ட மக்களோட வாழ்வாதாரம் எவ்வாறு காணப்பட்டுச்சு, இவங்களால பயன்படுத்தப்பட்ட உபகரணங்கள் என்னென்ன அப்படிங்கறதும், பயிரிடப்பட்ட தானியங்கள் என்ன, அதனால பயிரிடப்பட்ட முக்கியமான தானியங்கள் என்ன அப்படிங்கறதையும் நீங்க ஷோர்ட்டா எழுதி வச்சுக்கொள்ளலாம். அது இல்லாம மொசபத்தேமிய மக்கள் இயற்கை தெய்வமாக கருதி வழங்கப்பட்டாங்க. இயற்கை தெய்வ வழிபாடு அது 5000 வருடங்களுக்கு முன்னே காணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது மலை, காற்று, வெள்ளம் என்பன தெய்வங்களாக கருதப்பட்டு வணக்கத்துக்கு உரியவையாக மாற்றம் பெற்றது. அவ்வாறான இயற்கைக்கு உரிய தெய்வங்களை திருப்திப்படுத்தவே தாம் வாழ்வதாக அவர்கள் கருதியிருக்காங்க. அவருடைய சிந்தனை அவ்வாறு காணப்பட்டிருக்கு. இந்த கடவுள் குழுவின் தலைவராக திகழ்ந்தவர் அணு என்ற பெயரால் அறிமுகமான கடவுள் அவர். அப்ப மொசபத்தேமிய நாகரிகத்துல கடவுளுக்கு வழங்கப்பட்ட பெயர் என்ன அப்படின்னு கேட்டா அணு அப்படிங்கறத பொருத்தமான விடை. எம்சிக்யூ வினாக்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பூமிக்கு அதிபதியான கடவுளாக என்கிகி என்பவர் கருதப்படுகிறார். என்கிகி அப்படிங்கிறவர் தான் வந்து பூமிக்கு அதிபதியான கடவுளாக காணப்பட்டிருக்காரு. என்லீலி என்ற கடவுளால் என்ற பெயரால் வழங்கப்பட்ட கடவுள் காற்றுக்கும் விவசாயத்துக்கும் அதிபதி. அப்ப மொசபத்தேமிய நாகரிகத்துல காற்றுக்கும் விவசாயத்துக்கும் அதிபதியாக கருதப்பட்டவரின் பெயரை குறிப்பிடுக்க அப்படின்னா என்லீலி அப்படிங்கிற பெயர் குறிப்பிடப்படல் வேண்டும். மொசபத்தேமியாவில் அனைத்து நகரங்களிலும் அந்நகரத்துக்குரிய ஒரு கடவுள் இருந்ததாக கூறப்படுகிறது. கடவுளை வழிபட அமைக்கப்பட்ட ஆலயங்கள் சிகுராத் எனப்பட்டன. அந்த ஆலயங்களில் இருந்த குருமாருக்கு சமூகத்தில் முக்கிய இடம் அளிக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னு கேட்டா, இங்க கடவுளை வழிபடுவதற்கான ஆலயத்துக்கு வழங்கப்பட்ட பெயர் சிகுராத் என அழைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த மொசபத்தேமிய நாகரிகத்தை சேர்ந்த விடயங்கள்ல ஆறுகளில் பயணம் செய்யும் போது சிறு கப்பல்களில் வர்த்தகம் செய்வதில் மொசபத்தேமிய மக்கள் திறமையுடையவர்களாக காணப்பட்டிருக்காங்களாம். உணவு, பான வகை, ஆடை ஆபரண வகை கப்பல்கள்ல எடுத்து சென்றிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. மொசபத்தேமியாவின் வடபகுதியில் வாழ்ந்த அசீரியர்களும் சிறந்த வர்த்தகர்கள் ஆவர். அவர்கள் வந்து தரை மார்க்கமாகவே வர்த்தகத்தில் ஈடுபட்ட குழுவினருக்கு வழங்கப்பட்ட பெயர் அப்படின்னு கேட்டா அசீரியர்கள் அப்படின்னு சொல்லப்படும். அவங்க சிறந்த வர்த்தகர்களாக காணப்படுறாங்க. வர்த்தக பொருட்களை கழுதை மீது ஏற்றி கொண்டு செல்வதை அவர்கள் பழக்கமாக்கி கொண்டிருந்தனர். அவை தவளம் என அழைக்கப்பட்டன. தவளம் அப்படின்னு அழைக்கப்படுறது வந்து கழுதைகள்ல பொதுகளை சுமந்து செல்றவங்களை வந்து செல்லும் கழுதைகளை வந்து தவளம் என அழைக்கப்பட்டிருக்கு. அது இல்லாம நீங்க பார்க்கலாம், இந்த மொசபத்தேவிய உயர்குடி ஆண் பெண்களின் தோற்றம், அதாவது உடை அலங்காரம். இப்ப மொசபத்தேவிய நாகரிகத்துல 4 பிரிவுகள் காணப்பட்டிருக்கான். 1வது குருமார், உயர்குடி மக்கள், கீழ்மட்ட மக்கள், அடிமைகள். அப்ப 4 பிரிவு காணப்பட்டிருக்கு மொசபத்தேமிய சமூகத்துல. குருமார், உயர்குடி மக்கள், கீழ்மட்ட மக்கள், அடிமைகள் என 4 பிரிவுகள் காணப்பட்டிருக்கு. மொசபத்தேமிய சமுதாயத்தில் குருமார் வந்து அதிகாரம் படைத்தவர்களாக காணப்பட்டிருக்காங்களாம். அவர்கள் சமய செயற்பாடுகளுக்கு மேலதிகமாக வைத்தியர்களாகவும் செயற்பட்டிருக்காங்க. சரியா, வைத்தியர்களாகவும் சமய செயற்பாடுகளாகவும் செயற்பட்டவர்கள் குருமார்கள் அப்படின்னு சொல்லலாம். குருமார் தலைமுடியை மழித்தனர். செம்மறி ஆட்டின் தோளால் செய்யப்பட்ட உடைகளை அணிந்தனர். உயர்குடியை சேர்ந்த ஆண்களும் பெண்களும் தங்கத்தாலான பல்வேறு ஆபரணங்களை அணிந்தனர். ஆண்கள் தலைமயிரை நீளமாக வளர்த்தனர். அவர்களுக்கு நீண்ட தாடியும் இருந்தது. இப்ப இதெல்லாம் சொல்லும் போது என்ன செய்யலாம், நீங்க கற்பனையினை செய்து கொள்ளலாம். அவர்கள் தலைமுடி அதிகமா இருந்துச்சு, தாடி இருந்துச்சு, பெண்களுடைய ஆபரணம், உடை அலங்காரம் இப்படி காணப்படுச்சு. இதெல்லாம் ஒரு கற்பனையில நீங்க சித்திரமாக கூட நீங்க வரைஞ்சு கொள்ளலாம். அப்ப ஞாபகம் இருக்கும், அப்படிங்கிறது இலகுவான ஒரு விஷயத்துக்காக இருக்கலாம். அடுத்தது ஆண்கள் வந்து இவ்வாறான ஒரு முறையில் இருந்தாங்க. பெண்கள் ஒரு தோளை மூடி உடை அணிந்தனர், அவர்களும் தலைமயிரை நீளமாக வளர்த்தனர் அப்படின்னு சொல்றாங்க. முற்காலத்திலிருந்து பெண்கள் வந்து முடியை வந்து நீளமாக வளர்த்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. கீழ்மட்டத்தை சேர்ந்தவர்கள் சொகுசான வாழ்க்கை வாழவில்லை. மூன்றாவது பிரிவு, கீழ்மட்டத்தை சேர்ந்தவர்கள் சொகுசான வாழ்க்கை வாழவில்லை, அவர்கள் தமது வீடுகளில் சாதாரண வாழ்க்கை வாழ்ந்தனர், அவர்கள் கஷ்டப்பட்டு வேலை செய்தனர், அதன் போற்று அவர்களுக்கு சம்பளமும் கிடைத்தது, அவர்களது உடையும் ஆபரணமும் பெருமதி வாய்ந்தனவாக இருக்கவில்லை. அதாவது அவங்க எப்படி வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறது வந்து இலகுவாக சொல்லுவதாக இருந்தால், மொசபத்தேமிய நாகரிகத்தில கீழ்மட்ட மக்கள் வந்து வாழ்வாதாரத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு வாழ்க்கையில காணப்பட்டிருக்காங்க. தொழில் செஞ்சு பெற வருமானத்தை கொண்டு வாழ்க்கை சக்கரத்தை ஓட்டியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். உலகில் மிக பழைய எழுத்துக்களை மொசபத்தேமியாவிலே ஆரம்பமானது. இந்த எழுத்து ஆப்பு எழுத்து எனப்பட்டது. ஆப்பு எழுத்து எந்த நாகரிகத்துக்குரியது அப்படின்னு கேள்வி வந்தால் மொசபத்தேமிய நாகரிகம் அப்படின்னு எழுதக்கூடியதாக இருக்கணும். இந்த எழுத்து எழுத்துக்களை எழுதுவதற்கு களிமண்ணால் செய்யப்பட்ட தட்டுக்கள், களிமண் தட்டுக்கள், ஈரமான களிமண் தட்டுக்கள் ஒன்றன் மீது ஒன்றாக கூராக்கப்பட்ட குச்சி ஒன்றினை கொண்டு அந்த எழுத்தினை எழுதியிருக்கிறார்களாம். இந்த ஆரம்பத்தில் உருவம் வரைதல் போன்று ஆரம்பமான மொசபத்தேமிய எழுத்து முறை பிற்காலத்தில் எழுத்து தொகுதியாக முன்னேற்றம் அடைஞ்சிருக்காங்க. அப்ப எழுத்துண்ட வளர்ச்சிக்கு தொடர்பான ஒரு வரலாறும் இதுல காணப்படுது. இந்த களிமண் தட்டுக்களில் பல விடயங்கள் எழுதப்பட்டுள்ளன. வர்த்தகம் தொடர்பான விளக்கங்களும் அவற்றில் முக்கியத்துவம் பெறுகின்றது. மொசபத்தேமியாவில் வாழ்ந்த கில்கமேஷ் என்பவரால் ஆப்பு வடிவான எழுத்துக்களால் எழுதப்பட்ட வீரக்கதை உலகின் மிக பழமை வாய்ந்த இலக்கிய நூலாகவும் கருதப்படுது. பாருங்க, முற்காலத்தில் அந்த களிமண் தட்டுக்களை கொண்டு வீர காவியம் எல்லாம் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. களிமண் தட்டின் மீது எழுதுதல் கடினமாக இருந்த போதிலும் மொசபத்தேமிய மக்கள் அதனை திறமையாக செய்துள்ளாங்க. சிறப்பு தேர்ச்சி பெற்றிருக்காங்க ஒரே விஷயத்தை செய்யும் போது. மொசபத்தேமிய அவர்கள் திறமையாக செய்திருக்காங்க. களிமண் தட்டின் மீது எழுதப்பட்ட சில கடிதங்களை நிறைவு செய்து உரைகளில் இட்டு குறிப்பிட்ட நபருக்கு அனுப்பதற்கு வேண்டிய நடவடிக்கைகள் அவர்களால் மேற்கொள்ளப்பட்டன. அதாவது முற்காலத்திலே அவங்க என்ன செய்யறாங்க, ஒரு அஞ்சல் துறை தொடர்பான ஒரு விஷயம், கடிதங்களை எல்லாம் எழுதி அனுப்புவது தொடர்பான உரைகளில் இட்டு அந்த அளவு தூரம் அவர்கள் திறமையானவர்களாகவும் சிறப்பு தேர்ச்சி பெற்றவர்களாகவும் காணப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அவர்களால மொசபத்தேமியாவை ஆட்சி செய்த ஹமுராபி என்ற ஆட்சியரால் தயாரிக்கப்பட்ட சட்டக்கோவை உள்ளடங்கிய நூல் ஒன்றும் காணப்படலாம். உலகின் மிக பழமையான சட்ட நூல் வந்து தயாரிக்கப்பட்டது மொசபத்தேமியாவில். ஹமுராபி அப்படிங்கிற இடத்துல தோற்றம் பெற்றிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம அடுத்ததையும் பார்த்துடலாம். சிந்து நதி நாகரிகம். இப்ப சிந்து நதி நாகரிகம் அப்படிங்கும் போது இந்த நாகரிகத்தை வந்து உலக புருவரோ படத்துல நீங்க சரியாக குறிச்சுக்கொள்ளணும். சிந்து நதி நாகரிகம் இந்தியாவின் வடமேற்கு பகுதியினூடாக பாய்ந்தோடும் சிந்து நதியை மையமாக கொண்டு எழுச்சி பெற்றதாகும். தற்போது இப்பிரதேசம் ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடைப்பட்ட பிரதேசமாக காணப்படுகிறது. இதன்ட நாகரிகத்தின் காலப்பகுதி கிறிஸ்துக்கு முன் 2600 தொடக்கம் 1990 இடைப்பட்ட காலப்பகுதியாகும். மொகஞ்சதாரோ ஹரப்பா என்பன பிரதான இரு நகரங்களாகும். இந்நகரங்களின் உச்சகட்டத்தில் இருந்த காலத்தில் இதற்கு உட்பட்ட அனைத்து நகரங்களிலும் மக்கள் தொகை 50 லட்சமாக இருந்திருக்கு. அப்பாடா, இவ்வளவு பெரிய ஒரு சனத்தொகை ஒன்று காணப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். சிந்து நதி நாகரிக மக்கள் செம்பு, வெண்கலம், ஈயம் மற்றும் வெள்ளியம் போன்ற உலோகங்களையும் உபயோகித்திருக்கிறாங்க. அவர்களால் சுடப்பட்ட செங்கற்களை கொண்டு கட்டப்பட்ட வீடுகளில் வாழ்ந்திருக்கிறாங்க. அந்த வீடுகளில் மிகவும் உயர் நிலையிலான நீர்க்குழாய் தொகுதிகள் இருந்தன. நகரங்கள் நன்கு திட்டமிடப்பட்டு அமைக்கப்பட்டிருந்தன. இம்மக்கள் எழுத்துக்களுக்காக பயன்படுத்தக்கூடிய குறியீட்டு தொகுதி, ஏற்கனவே நம்ம ஆப்பு எழுத பத்தி படிச்சிருக்கோம், இதுல குறியீட்டு தொகுதி காணப்படுது. அப்போ ஒவ்வொரு நாகரிகத்துக்கும் இடைப்பட்ட விஷயங்கள்ல நிறைய மாற்றங்கள் காணப்படுது. சிந்து நதி நாகரிகத்துக்கு உட்பட்ட முக்கிய நகரங்கள் ரெண்டு, மொகஞ்சதாரோ ஹரப்பா டொளபீர, கலிபன்கன் என்பன நகரங்களாகும். இப்ப நாலு நகரம் சொல்லியிருக்காங்க, மோஜந்தாரோ, ஹரப்பா, டொளபீர, கலிபன்கன் என்பனவாகும். இந்த நகரங்கள் அனைத்தும் நன்கு திட்டமிடப்பட்ட வகையில் அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நகர கட்டட நிர்மாணத்துக்கு ஒரு உதாரணமாக இவற்றை குறிப்பிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. தொல்பொருள் அகலின் போது கண்டுபிடிக்கப்பட்ட நகரம் ஒன்றின் சிதைவுகள் உங்களுடைய பாட புத்தகத்துல வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த சிந்து நதி பிரதேசத்தில் கண்டெடுக்கப்பட்ட உருவம் ஒன்று பத்தி உங்களுடைய பாட புத்தகத்துல காணப்படுது. அதாவது நெற்றியில் உள்ள பட்டம் அவருடைய உயர்நிலையில் உள்ள ஒருவர் என்பதனையும் வெளிப்படுத்தும் அடையாளமாக காணப்படுகிறது. கண் சற்று மூடி இருப்பதானது அவர் அமைதியாக தியானத்தில் இருப்பதை காட்டுகிறது. இதன் மூலம் அவர் ஒரு மதகுரு, அதாவது மதகுருடைய படம் வந்து சிந்து நதி நாகரிகத்துக்குரியது அப்படின்னு பார்க்கலாம். இந்த படங்கள் எல்லாம் கொடுத்து உங்களுக்கு வினாக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுது. சிந்து நதி நாகரிக காலத்தில் நகரங்களில் வாழ்ந்த மக்கள் சிறந்த ஒழுங்கு முறையில் அமைக்கப்பட்ட கிணறு வடிகால்கள், அழுக்குகளை வெளியேற்றும் குழாய் தொகுதி என்பனவற்றை உபயோகித்திருக்கிறாங்களாம். அவ்வாறான இப்ப பாருங்க, மழை பெஞ்சா எல்லா இடத்துலயும் நீர் வழிந்து ஓடுவதற்கு வசதி இல்லாமல் தேங்கி நிக்கிறது, வெள்ளம் ஏற்படுது. ஆனா முற்காலத்துல சிந்து நதியில பாருங்க சிறந்த ஒரு அழுக்கு வடிகால் அமைப்பு, குழாய் தொகுதி என்பன காணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அவ்வாறான நகரம் ஒன்றில் காணப்பட்ட கட்டிடம் காணப்பட்ட கிணறு ஒன்று உங்களுடைய பாட புத்தகத்துல வழங்கப்பட்டிருக்கு, நீங்க அவதானிக்கலாம். சிந்து நதி நாகரிகத்தை சேர்ந்த பழைய நகரங்களில் காணப்படும் நன்கு அமைக்கப்பட்ட வீதிகள் போக்குவரத்து அடைந்திருந்த முன்னேற்றத்துக்கு சிறந்த சான்றாக காணப்பட்டிருக்கு. அப்ப போக்குவரத்துல நம்ம ஏற்கனவே பார்த்தோம், மொசபத்தேமிய நாகரிகத்துல நம்ம பார்த்திருந்தோம், தவளம் அதாவது கழுதைகளை கொண்டு என்ன செய்யறாங்க, பொருட்களை எல்லாம் ஏற்றி செய்யறாங்க. அவங்களுக்கு வழங்கப்பட்ட பெயர் பத்தி நான் சொல்லியிருந்தேன், அவங்களுக்கு வழங்கப்பட்ட பெயர் வந்து அசீரியர்கள்ங்கிற சிறந்த வர்த்தகர்கள் காணப்பட்டாங்கன்னு சொன்னேன். இதுல பாருங்க சிறந்த வண்டி ஒன்றின் உருவம் ஒன்று காணப்படுது. இது விளையாட்டின் பொருள் தயாரிக்கப்பட்டதாகவும் காணப்படலாம் அப்படின்னு சொல்றாங்க. சிந்துவழி நாகரிகத்துக்கு உரிய இலச்சினை ஒன்றை பத்தியும் உங்களுக்கு பாடப்புத்தகத்தில் வழங்கப்பட்டிருக்கு. இந்த படத்தில் காணப்படுவது மேல்பகுதியில் சில அடையாளங்கள் காணப்படுகின்றன, அவை ஏதேனும் கருத்தினை வெளிப்படுத்த பயன்படுத்திய சிறப்பான எழுத்துக்கள் என பலர் கருதுகின்றனர். படத்தில் காணப்படுற மிருகம் வந்து காண்டா மிருகம், ரைனோசிரஸ் என்பதுல வந்து எந்த விதமான சந்தேகமும் காணப்படல அப்படின்னு சொல்றாங்க. இதுவரைக்கும் அதுல என்ன எழுதியிருக்கு அப்படிங்கறது யாராலையும் அந்த சிந்துவெளி நாகரிகத்துக்குரிய இலச்சினை பற்றி கூற முடியவில்லை அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம இந்த பாடத்தின் சாரம்சம், இன்னைக்கு படிச்ச விஷயங்கள்ட மேலோட்டமான ஒரு பார்வை சாரம்சத்தை பார்ப்போம். அதாவது முதலாவது பார்த்தோம், உலகின் புராதன நாகரிகங்கள் அழகு, மூன்று, தரம் மாறல, நாகரிகம் என்றால் என்ன, மக்கள் ஒன்று கூடி வாழ்வதற்கான பழக்க வழக்கங்களையும் செயல்முறைகளையும் அறிவின் துணை கொண்டு உருவாக்கி கொள்ளப்படும் ஒன்றே நாகரிகம் எனப்படும் அப்படின்னு படிச்சோம். நாகரிகத்தின் இயல்புகள் எவை அப்படின்னா, விவசாயம் செய்தல், வியாபாரம் செய்தல், நகரங்களை நிர்மாணித்தல் அல்லது நகரமயமாக்கல் பத்தி படிச்சோம், நிரந்தரமான வீடுகளில் வசித்தல் அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்தது உலகின் புராதன நாகரிகங்கள் எவை அப்படிங்கிற வினா ஒன்று வந்துச்சுன்னா, மொசபத்தேமியா அல்லது சுமேரியா நாகரிகம், எகிப்து நாகரிகம், சிந்து நதி நாகரிகம், சீன நாகரிகம் போன்ற விடயங்களையும், எண் அதாவது இலக்கங்களை எண்ணுவதற்கு முதலில் பழகிய நாகரிகம் மொசபத்தேமிய நாகரிகம் அப்படிங்கிறதும், சீனர்கள் முதல் முதல்ல வந்து வெடிமருந்து, திசையறி கருவி, கடதாசி, அச்சியந்திரம் என்பவற்றை பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இறப்பர் பந்து வந்து மாய நாகரிகத்துக்குரியது அப்படின்னு பார்த்திருக்கோம். இறப்பு என்ன எதுக்கு பயன்படுத்திருக்காங்க அப்படின்னா, காலணிகள் தயாரிப்பதற்கு, பாரிய விமான சுள்ளுக்கு, வாகன சுள்ளுகள், விளையாட்டு உபகரணங்களுக்கும் இறப்பரின் பயன்பாடு அதிக அளவில் காணப்பட்டுச்சு. அதுக்கடுத்து நம்ம வந்தோம் மொசபத்தேமிய நாகரிகம் பத்தி பார்த்தோம். மொசபத்தேமியா என்றால் என்னன்னா, இரண்டு நதிகளுக்கு இடைப்பட்ட பிரதேசம் மொசபத்தேமியா எனப்படும். இதுல காணப்படுற இரண்டு நதிக்கரைகள் அப்படின்னா, யூப்ரட்டீஸ் தைக்ரிஸ் அப்படிங்கிறதும், மொசபத்தேமிய நாகரிகம் நிலவிய காலகட்டம் கிறிஸ்துக்கு முன் 3100 தொடக்கம் 2900 வரையான காலப்பகுதி அப்படிங்கிறதும், மொசபத்தேமிய நாகரிகத்தை பின்பற்றும் இன்றைய நாடு ஈராக் நாடு அப்படிங்கிறதும், மொசபத்தேமிய நாகரிகத்தில் காணப்பட்ட முக்கிய நகரங்கள் ஊர், நிப்பூர், கிஷ், லாகாஷ் போன்ற நகரங்கள் காணப்பட்டிருக்கு அப்படின்னு இது மேலதிக விடயமாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஊர், நிப்பூர், கிஷ், லாகாஷ் போன்ற நகரங்கள் மெசபத்தேமிய நாகரிகத்தில் காணப்பட்டிருக்கு. மெசபத்தேமிய நாகரிகத்தின் பொருளாதார அம்சங்கள் அப்படிங்கும் போது விவசாயம் மேற்கொண்டமை, மிருக வளர்ப்பில் ஈடுபட்டமை, ஆற்று நீரை கால்வாய்களின் ஊடாக பயிர் செய்தமை, நிலத்தை பயிர் செய்யக்கு ஏற்ப தயார் செய்தமை, நிலத்தை பயன்படுத்த மிருகங்களை பயன்படுத்தியமை, உலோகத்திலான கலப்பை, கல்லிலான மண்வெட்டி, தானியங்களை பயிர் செய்தமை, வர்த்தகம் வளர்ச்சி பெற்றமை போன்ற விடயங்களும். மெசபத்தேமிய மக்களால் பயிரிடப்பட்ட தானிய வகைகள் அப்படிங்கும் போது கோதுமை, பார்லி, மிலட் போன்றவும். மெசபத்தேமியாவில் காணப்பட்ட தெய்வங்கள் அப்படிங்கும் போது அனு, என்கி கி, என்லி, எஸ்தர், இயா, மாடுக். அப்ப எஸ்தர், இயா, மாடுக்குங்கிறது வந்து எக்ஸ்ட்ராவா உங்களை சொல்லியிருக்கோம். அது இல்லாம சின், சமாஸ் போன்ற தெய்வங்களும் காணப்படுது. இதுல கடவுளின் தலைவனாக செயல்பட்டவர் அனு அப்படிங்கிறதும், பூமிக்கு அதிபதியான கடவுள் என்கி கி என்பவரும், காற்றுக்கும் விவசாயத்துக்கும் அதிபதியான கடவுள் என்லி அப்படிங்கிறதும், கடவுள்களை வழிபடுவதற்கு அமைக்கப்பட்ட ஆலயம் சிகுராத் எனவும், சிகுராத் என்பதன் பொருள் சமயத்தலங்களை குறிக்கும் சொல்லாகவும் காணப்பட்டிருக்கு. மெசபத்தேமிய மக்களின் சபய வழிபாட்டு முறைகள் அப்படிங்கும் போது கடவுள் நம்பிக்கை காணப்படல், இயற்கை பொருட்களை தெய்வமாக வழிபடல், அதாவது மழை, காற்று, வெள்ளம் பல தெய்வங்களும் காணப்பட்டிருக்கு. சூரிய கடவுளும் சந்திர கடவுளும் காணப்படல், சமய கட்டடம் காணப்பட்டமை போன்ற விடயங்கள் இதில் காணப்பட்டிருக்கு. மெசபத்தேமிய வர்த்தக நடவடிக்கைகள் பற்றியும் போது, ஆறுகளின் ஊடாக சிறு கப்பல்கள் மூலம் வர்த்தகம் செய்யப்பட்டமை, வடப்பகுதியில் வாழ்ந்த அசீரியர்கள் தரைமார்க்க வர்த்தகத்தை மேற்கொண்டமையும், கழுதை மீது பொருட்களை கொண்டு செல்வதை தவளம் என அழைக்கப்பட்டமையும், உள்நாட்டு வர்த்தகம் நகரங்களுக்கு இடையில் காணப்பட்டமையும், மெசபத்தேமிய நாகரிகத்தில் காணப்பட்ட சமூக அமைப்புகள் நான்கு, குருமார்கள், அடிமை மக்கள், கீழ்மட்ட மக்கள், உயர்குடி மக்கள் போன்றோரும் காணப்பட்டிருக்காங்க. இதுல மெசபத்தேமிய நாகரிகத்தில் அதிகாரம் படைத்தவர்களாக குருமார்கள் இருந்தாங்க. இவங்க சமயத்தை மட்டுமல்லாம வைத்தியர்களாகவும் காணப்பட்டிருக்காங்க அப்படின்னு படிச்சிருந்தோம். மெசபத்தேமிய நாகரிகத்தில் காணப்பட்ட சமூக அம்சங்கள் அப்படிங்கும் போது, அதிகாரம் படைத்தவர்களாக குருமார்கள் உள்ளனர். குருமார்கள் செம்மறி ஆட்டின் தோலை ஆடையாக அணிந்தனர். உயர்குடி ஆண்களும் பெண்களும் தங்க ஆபரணங்களை அணிந்தனர். ஆண்கள் நீளமான தாடியினை உடையவர்கள், பெண்கள் ஒரு தோலை மூடி ஆடையாக அணிந்தனர். கீழ்மட்டத்தை சேர்ந்தவர்கள் சாதாரண வீடுகளில் வாழ்ந்திருக்காங்க. பழைய எழுத்துக்களை ஆரம்பித்த நாகரிகம் மெசபத்தேமிய நாகரிகம் வழங்கப்பட்ட பெயர் ஆப்பு எழுத்து அப்படிங்கிறதும், சிந்து நதி நாகரிகம் அப்படிங்கும் போது சிந்து நதியானது இமயமலை பகுதியில் ஊற்றெடுத்த குஜராத் பகுதி அடைந்து அரபி கடலில் சங்கமமாகிறது. அரபிக்கடலை அண்மித்த ஒரு நாகரிகமாக காணப்படுது. சிந்துவழி நாகரிகத்தை பின்பற்றும் இன்றைய நாடு பாகிஸ்தான். நிறைய பேர் இந்தியா அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. சிந்து நதி பிரதேசத்துக்கு இன்று உரித்தான நாடுகள் பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், இந்தியாவின் வடமேற்கு பிரதேசம். பாகிஸ்தானை மையப்படுத்தி தோன்றிய நாகரிகம் சிந்து நதி நாகரிகம். சிந்து நதி நாகரிகத்துக்கு உட்பட்ட பிரதான நகரங்கள் மொகஞ்சதாரோ, ஹரப்பா, கலிபன்கன், டொலவீர், லோத்தால் போன்ற விடயங்களும் இதுல காணப்படுது. இந்த ஐந்து நகரங்கள் பிரதான நகரங்களாக காணப்பட்டிருக்கு. சிந்துவெளி மக்கள் பயன்படுத்திய உலோகங்கள் அப்படிங்கும் போது செம்பு, வெண்கலம், ஈயம், வெள்ளியம். முக்கியத்துவம் வாய்ந்த லோத்தால் துறைமுகம் எந்த நாகரிகத்தில் காணப்பட்டது அப்படின்னு கேட்டா சிந்துவெளி நாகரிகம் அப்படின்னு எழுதணும். சிந்துவெளி மக்களின் பிரதான உணவு வகைகள் கோதுமை, செம்மறியாடு, மாடு போன்றவை பயன்பாட்டில் இருந்துச்சு. சிந்துவெளி நாகரிகத்தின் வழிபாட்டு முறைகள் விருட்ச வழிபாடு, சப்த கன்னி வழிபாடு, நாக வழிபாடு, தாய் தெய்வ வழிபாடு, சிவலிங்க வழிபாடு, விலங்கு வழிபாடு என்பன வந்து சிந்துவெளி நாகரிகத்துக்கு உரிய வழிபாட்டு முறைகளாக காணப்படுகின்றது. சிந்துவெளி நாகரிக எழுத்துக்களை பற்றி குறிப்பிடும்போதுதான் எழுத்துக்களை பற்றிய முத்திரைகள் மூலம் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். எழுத்துக்கள் வந்து வளமிருந்து இடமாக எழுதப்பட்டிருக்கு. இங்கு சித்திர எழுத்துக்களும் காணப்பட்டிருக்கு. இன்று வரைக்கும் வாசிக்க முடியாத எழுத்துக்களாகவும் இவை காணப்படுகிறது. சிந்துவெளி நாகரிகத்தின் சமூக கட்டமைப்புகள் அப்படிங்கும் போது நகரம் திட்டமிட்ட அமைப்புல காணப்பட்டு வீடுகள் சுட்ட செங்கற்களால் அமைக்கப்பட்டன. கால்வாய்கள் அமைப்பு காணப்பட்டுச்சு, முறையான கால்வாய் அமைப்பு அப்படின்னு எழுதணும். சிந்து வழி நாகரிகத்தின் நகர நிர்வாகம் எவ்வாறு காணப்பட்டதுன்னா, தனிப்பட்ட கிணறுகள் அமைக்கப்பட்டன, போக்குவரத்து வீதிகள் காணப்பட்டுச்சு, வடிகால் அமைப்பு காணப்பட்டுச்சு, சுகாதார திட்டமிட்ட நகர அமைப்பு, மாடி வீடுகள் காணப்பட்டமை, பிரதான ஒன்று கூடல் மண்டபம், தானிய களஞ்சியம் ஹரப்பா நகரில கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. ஹரப்பா நகரில தானிய களஞ்சியம் காணப்பட்டிருக்கு. அப்ப விவசாயம் செழிப்படைஞ்சு காணப்பட்டிருக்கு அப்படின்னு இதுல இலகுவாக நம்ம கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். சிந்துவெளி நாகரிகத்தின் வீழ்ச்சிக்கான காரணங்கள், தொடர்ச்சியான வெள்ளப்பெருக்கு, மண்வளம் பாதிக்கப்பட்டமை, காடுகள் அழிக்கப்பட்டமை, அந்நிய படையெடுப்புகள் போன்றவற்றின் காரணமாக சிந்துவெளி நாகரிகம் ஒன்று அழிவடைந்த காரணமாக இருந்துச்சு. சிந்துவெளி நாகரிகத்தின் மூலம் உலகிற்கு கிடைத்த கொடைகள், உலோக நாணய பயன்பாடு, நீர் வடிகால், கழிவகற்றல் முறை, விளையாட்டு வண்டில் இலச்சினைகள், இந்து மத பண்பு போன்றன இதுல இருந்தே கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்ப உங்களுக்கான வினாக்கள் அப்படிங்கும் போது, சிந்துவெளி நாகரிகத்தின் நகர நிர்வாகம் பற்றி குறிப்பிடுக. சிந்துவெளி நாகரிகத்தின் மூலம் உலகிற்கு கிடைத்த கொடைகள் யாவை? சிந்துவெளி நாகரிகத்தின் வழிபாட்டு முறைகள் யாவும்? இந்த மூன்று வினாக்களுக்குமான விடைகளை 0776 77 47 823 என்ற வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு நீங்க அனுப்பலாம். இதன் தொடர்ச்சியான எகிப்திய நாகரிகம் பற்றி அடுத்த முறை உங்களுக்கு நான் அதை கற்றுத்தர இருக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது ஹப்புத்தலை தமிழ் மத்திய கல்லூரியின் வரலாற்று ஆசிரியர் சுப்பிரமணியம் தர்மசீலன். நன்றி, வணக்கம்.
COVID-19 வைரஸ் பரவல் காரணமாக தடைப்பட்டிருக்கும் மாணவர்களின் கல்வி நிலையினை கருத்தில் கொண்டு ஓவா சமூக வானொலி வழங்கும் ஓவா குருகுலம் கல்வி நிகழ்ச்சி தொடர், கல்வி மறுசீரமைப்பு, திறந்த பல்கலைக்கழகம், தொலைக்கல்வி அபிவிருத்தி அமைச்சு மற்றும் ஓவா மாகாண கல்வி அமைச்சு இணைந்து ஓவா மாகாண கல்வி திணைக்களத்தின் நெறிப்படுத்தலின் கீழ் தரம் 5-11 வரையான மாணவர்களுக்கான ஓவா குருகுலம் கல்வி நிகழ்ச்சி தொடர் ஓவா சமூக வானொலியில் ஒலிபரப்பு செய்யப்பட்டு வருகின்றது. இவ்வருடம் December 31 வரையான காலப்பகுதியில் திங்கள், செவ்வாய், வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் 7:15 to 10:15 வரை FM 97.6 அலைவரிசையில் ஓவா குருகுலம் கல்வி நிகழ்ச்சி தொடரினை நீங்கள் கேட்கலாம்.